அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13-20. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மேசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை ஆண்டவருடைய பெயரால் தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் பிஸியாக இருந்த காலம்லாம் போய் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நம்மளாம் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறோம். நான் சொல்லணுன்னா ஆண்டவருக்குள் வாழ்கிற பிள்ளைகள் வார்த்தையோடும் தெய்வத்தோடும் இணைந்திருக்கிற ஒரு உண்மையான நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மாறி இருக்கிறது. அநேகருடைய குடும்பங்களில் இது ஒரு விடுதலையின் நாளாக வார்த்தையின் நாளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், கொரோனா ஒருபுறம் நெகட்டிவாக இருந்தாலும் மறுபுறம் அதனுடைய மேஜர் போர்ஷன் ஏதோ பாசிட்டிவாக இருப்பதை போல் நம்மளால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அது தன்னிலையிலே அதனுடைய இயல்பு தீமை தான், நம்ம அதை வந்து நியாயப்படுத்தி சொல்லலை. அது கொரோனா அதை தீமைன்னு வச்சுக்கொள்ளமே, அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற அந்த உள்ளம். ஒரு தீமை இருக்கிறது, நான் சில தினங்களுக்கு முன்பாக ஒரு இடத்துல வெள்ளம் வந்துருச்சு, அந்த ஊரில் என்ன செய்கிறாங்க, மக்கள் வீடுகளெல்லாம் தண்ணி புந்துருச்சு, எல்லாரும் அந்த தண்ணியில் விளையாடுறத அவங்க பாசிட்டிவாக காட்டிருந்தாங்க. அதாவது வந்துருச்சு, ஓகே, இந்த துன்பம் வந்துருச்சு, என்ன செய்கிறது, உட்காந்து உடனே ஓன்னு புலம்பி அழுது, அதனால் என்ன விளைய போகிறது. ஆகவே அந்த சூழலை எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு சார்பானதாக. அதே போல தான் இந்த சூழலையும் சார்பான ஒரு சார்புத்தன்மையாக மாற்றிக்கொண்டு அதை நல்ல ஒரு விதத்தில் வெளிப்படுத்தின அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் இன்னும் நிறைவாகவே ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளில் ஒரு வாசகத்தையும் 3 வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்கிறது இதுதான், எதற்காக நம்ம தாய் திருச்சபை ஒவ்வொரு நாளும் பூச வைக்கிறோம் கோயிலில், அந்த ஒவ்வொரு நாளும் முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த மூன்று ஆண்டு சைக்கிள் ஏபிசின்னு அதில் வாசகங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரு மூன்று ஆண்டுகள் நீங்கள் விடாமல் பூசை பார்த்து நீங்கள் வந்து ஆண்டவரை வார்த்தையை கேட்டிங்கன்னா இந்த பைபிளே நீங்கள் முழுசாக வாசிச்சிருவீங்க. ஏன்னா அதுபடி தான் அதனுடைய வாசகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற. அப்போ இந்த வார்த்தை வழியாக ஒரு உணவு நமக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறது. அதனால தான் அந்த தாய் திரு அவை வந்து இந்த திருப்பலியை வடிவமைத்த பொழுது வார்த்தை வழிபாட்டை வந்து ரொம்ப ஆழமாக அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. வார்த்தை வழிபாடு வந்து அந்த நற்கருணை உடைப்பு என்கிற அபிஷேகமான காரியத்தோடு இணைந்து போகிற ஒரு இணைந்த தளத்தில் இருக்கிற காரியம். இது நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஓடி போய் நன்மையை மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அது தவறு. கண்டிப்பாக கடவுள் வார்த்தையை கேட்காதவங்க கிட்ட நற்கருணையில் வரவே மாட்டார். அவர் என்ன செய்வார், அவர் ஃபாதர் வந்து டிஸ்கஷன் வந்துச்சு, கிறிஸ்தவர் அல்லாதவர் வந்து நற்கருணையை வாங்கிட்டாங்கன்னா என்ன செய்கிறதுன்னு நிறையா பேசினாங்க. அப்படியே பெரிய பெரிய இதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் அப்படி இப்படிலாம் சொல்லும் போது ஒரு ஃபாதர் ரொம்ப எளிமையாக சொன்னார், எப்பா அதில் ஆண்டவர் தானப்பா இருக்கிறாரு அப்படின்னு. ஆமாம், ஆண்டவர் தான் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும்லப்பா அவர் போகிறது ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர்னு, அப்போ ஆண்டவர் வெளியில் ஓடிட வேண்டியதானே அப்படின்னாரு. அது ஆண்டவருக்கு தெரியும் வெளியில் ஓடணுமா உள்ளே இருக்கணுமான்னு. அவர் சொன்னது ரொம்ப ஒரு நகைச்சுவையாக இருந்தது. ஆண்டவருக்கு தான் தெரியுமே உள்ளே இருக்கிறவருக்கு அது போகிற ஆள் கிறிஸ்டினா இல்லையான்னு. கிறிஸ்டின் இல்லை நான் போகக்கூடாதுன்னு அவர் வெளியில் ஓடிட்டுமே, நீ ஏன் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக நம்ம வந்து லாவிஷாக செய்ய முடியாது கடவுளுடைய காரியத்தில். எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நற்கருணையில் இருக்கிற ஆண்டவருக்கு மதிப்பளிக்க முடியாதவர்கள் வார்த்தைக்கு மதிப்பளிக்க முடியாது. வார்த்தை கொடுக்க மதிப்பு கொடுக்க முடியாதவங்களால் நற்கருணைக்கும் மதிப்பு கொடுக்க முடியாது. ரெண்டுமே இணைந்த தளத்தில் இருக்குது. அதனால தான் வார்த்தையானவர் மனுருவானார். அதுதான் இந்த திருப்பலியில் நம்ம அந்த முழுமைங்கிறத அடையாளமாக வைக்கிறோம். அதனால தான் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகணும்னு நமக்கு வாசகங்கள் கொடுக்கப்படுது. இன்றைய மூன்று வாசகங்கள், அதில் இன்றைக்கி முதல் நற்செய்தியை நம்ம வாசகமாக எடுத்து நம்ம தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் இரண்டு வாசகங்களுக்குள்ளே நம்ம போகிறோம். நம்ம நிறைய நேரம் ஆண்டவருடைய பெயரை சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இயேசுவினுடைய பெயரை சொல்லும் பொழுது நம்ம ஒரு பெயர் கூடவே சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிறைஸ்ட், ஜீசஸ் கிறைஸ்ட். ஆனால் விண்ணகத்திலிருந்து அருளப்பட்ட பெயர் ஜீசஸ் மட்டும்தான், இயேசு அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த கிறிஸ்து எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு விடை தெரியுமா? பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு விடை தெரியுமா? ஆடியன்ஸ்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. வெளியூர்லேருந்து மோனிகா ஃபேமிலி எங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஃபாதரை வந்து டிவிலேயே பார்த்துட்டு இருந்தா எப்படி, அதனால் நேராகவே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி என்னை பார்க்க வந்திருக்காங்க. அதுக்காக நீங்கள்லாம் உடனே இ பாஸ் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அதனால் அவங்க வேறு ஒரு தேவையாக வந்தாங்க, ஃபாதரோட இருந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. நீங்களும் சாப்பிட்டு போகலான்னு வந்துடாதீங்க, மோஸ்ட் வெல்கம். நாங்கள் அதுக்கு தான் அருங்குடை இல்லத்தை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வரக்கூடாதுன்னு சொல்லணும் உடனே. நீங்கள் இந்த கொரோனா நேரத்தில் நீங்கள் வர வேண்டாம், எல்லாம் சேஃப்டியாக வீட்டில் இருங்க. எல்லாம் முடித்த பிற்பாடு நீங்கள் வாங்க. கொரோனாவை சாவடிச்சுட்டு நம்ம எல்லாம் வெளியில் வருவோம். அருங்குடை அதுக்குள்ளே நான் கட்டி முடித்து எல்லாம் திறந்துருவோம். தேவ பிள்ளையில் இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்களேன். நிறைய பேருக்கு தெரியாது, என்னமோ சொல்கிறாங்க சாமி, எல்லாம் சொல்கிறாங்க, நாங்களும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டோம். ஸோ அதுக்கு தான் இப்போ விளக்கம் கொடுக்குறோம் நம்ம. இதில் ஒரு வார்த்தை வருது பாருங்களேன், சீமோனின் மகன், யோவானின் மகனான சீமோன் சொல்கிறாரு, இயேசுக்கு ஒரு ஆசை, என்னை யாருன்னு சொல்கிறாங்கப்பா எல்லோரும், கொஞ்சம் நமக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்மளை யாருன்னு சொல்ல, நம்ம யாரும் கேட்க மாட்டோம். நம்ம போய் யார்ட்டையாரு கேட்டுகிட்டு இருக்கோமா, என்னை யார் என்று ஊரில் சொல்லுகிறார்கள், கேட்டோம்னா காதுலேருந்து ரத்தம் வந்துடும், அவ்வளோ செய்தி வந்துடும், உன்னைய பற்றியா சொல்கிறாங்களா, உன்னை அப்படி தான் சொல்கிறாங்க இப்படி தான். அதனால் நம்ம என்ன செய்யணும், வாயை பற்றிட்டு பேசாமல் இருந்துடணும். இயேசு கேட்டார்னா அவர் தைரியமான ஆள், கேட்டார் ஓகே. இப்போ இயேசு கேட்குறாரு, என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு, அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு சீமோன் என்ன சொல்கிறாரு, பேதுரு அவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த வார்த்தையிலிருந்து தான் நம்ம ஒரு டெரிவேஷன் போகிறோம். மெஸ்ஸியா அப்படிங்கிற வார்த்தை, மெசையா அப்படின்னு சொல்லுவாங்க, மெஸ்ஸியா அப்படின்வாங்க, எல்லாம் ஒரே வார்த்தை தான். இது எப்ரேய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல்லாடல், ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு வந்து கிரேக்க மொழியில் வந்து மொழிபெயர்த்த போது அவங்க எப்படின்னா கிறிஸ்தோஸ் அப்படின்னு மொழிபெயர்த்துருக்கிறாங்க. எப்ரேய சொல்ல கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்த போது கிறிஸ்தோஸ் அப்படின்னு, அதுதான் கிரைஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் வந்துடுச்சு. புரியுதுங்களா? இப்போது மெஸ்ஸியா. அப்போ மெஸ்ஸியானா என்ன? மெஸ்ஸியாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, திருநிலைப்படுத்தப்பட்டவர். அப்படிலாம் சொன்னால் புரியாது. என்ன ஃபாதர் ஒன்று சப்பையாக இருக்கேன், அருள் நிலை பெற்றவர் அப்படின்னாலும் நமக்கு ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அபிஷேகிக்கப்பட்டவர். அந்த ஷா பூஷ் புஷ் அஷ்னாக்கா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டவராம். அபிஷேகம் அந்த, அதனால தான் நிறையா பேர் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் அருட்சாதனம்னு சொன்னப்போ புரியல, அபிஷேகம்னோனே அங்கே ஓடிப்பட்டான் நிறைய பேர். எவெல்லாம் அபிஷேகம் வேணும்னு அங்கே ஓடி, நம்ம இங்கே ஒன்றுமே இல்லாதது போல். அதனால் இந்த வார்த்தையிலலாம் நம்ம வந்து அதான் ஒரு காலகட்டத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது புதிய மொழிபெயர்ப்பில் என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குற போது, அருள் பொழிவு அப்படிங்கிற வார்த்தையை இப்போ பார்க்கலாம், இல்லை திருப்பொழிவு அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வார்த்தையிலெல்லாம் வித்தியாசம் இருக்கலாங்க வார்த்தையெல்லாம், ஆனால் மேட்டர் தான் நமக்கு முக்கியம். அது உள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம மனசில் புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையா அந்த வார்த்தையான்னு போட்டு நம்ம நிறைய பேர் அப்படி தான் குழம்பி போகிறாங்க, அப்படி போயிடக்கூடாது. இப்போ இந்த வார்த்தையினுடைய ஆழத்துக்குள்ளே பார்க்குறோம் பாருங்கள். இது வந்து இந்த பழைய ஏற்பாட்டை வந்து நமக்கு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த மெஸ்ஸியாங்கிறது அபிஷேகிக்கப்பட்டவர், திருநிலைப்படுத்தப்பட்டவர், திருப்பொழிவு செய்யப்பட்டவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை. எதுக்காக திருப்பொழிவு செய்யப்பட்டார் அந்த கேள்வியை நம்ம மனசில் வச்சுப்போம். அது பழைய ஏற்பாட்டுக்குள்ளே எப்படி ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. திருப்பாடல் 2:2 பார்க்குறோம், ஆண்டவருக்கும் அவர்தம் அருள்பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. ஆண்டவருடைய அந்த ஆண்டவருக்கும் அவர்தம் அருள் பொழிவு பெற்றவருக்கும். இப்போ இது தாவீதை வந்து ஹைலைட் பண்ணக்கூடிய வார்த்தைகள், தாவீதினுடைய திருப்பாடல்கள் தான் நம்ம சொல்லுவோம். 18:50 திருப்பாடலில் கூட சில பேருக்கு அது திருப்பாடல்லாம் புரியலைங்கிறாங்க. இது சாம்ஸ் இங்கிலீஷில் சொல்லணுன்னாக்க சாம்ஸ் 18:50 18:50 சொல்லுது, தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும், நல்லா பாருங்க, அவர்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. அப்போது இது என்ன ஒரு அடையாளம்னா, தாவீது வந்து திருப்பொழிவு செய்யப்பட்டவர் அப்படிங்கிறது. அனாயிண்டட் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில், அனாயிண்டட். இந்த மனநிலை வந்து இந்த தாவீதுக்கு தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் வழிமரபினருக்கு அப்படியே கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த மனநிலை வந்து இறைவாக்கினர் நூல்களில், இந்த ப்ரொஃபட்டிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த இறைவாக்கினுடைய இலக்கிய நூல்களெல்லாம் அது ஒரு வேறு ஒரு வடிவம் அப்படியே பெற ஆரம்பித்தது. அவங்க என்ன செய்தாங்க, அரசியல் சார்ந்த தாக்கமுள்ள வார்த்தைகளை இதில் வைக்க ஆரம்பித்தாங்க. இந்த வார்த்தையை தூக்கி அரசியல் சார்ந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தளங்களில் அவங்க என்ன செய்தாங்க, இந்த மெஸ்ஸியா அப்படிங்கிற அழுத்தமான வார்த்தையை அங்கே வச்சு அவங்க பேச ஆரம்பித்தாங்க. இதனுடைய அடையாளம் என்னவா அவங்க பார்த்தாங்கன்னாக்க, ஐடியல் டேவிடிக் ரூலர், அதாவது ஒரு தாவீதினுடைய அரியணையிலிருந்து உருவாக வரக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் ஒருவர் வருவார் அப்படின்னு அவங்க என்ன செய்தாங்க, அந்த திருப்பொழிவு செய்யப்பட்ட அந்த இதை வைத்து இன்னொரு திருப்பொழிவு பெற்றவர் வரப்போகிறாரு, அவர் தாவீதை விட இன்னும் நல்லா இருப்பார். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவங்க எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஆள் வரணும் அப்படின்னா, அவங்க அப்போ தான் அப்ளை பண்ணாங்க இந்த திருப்பொழிவு செய்யப்பட்ட அப்படிங்கிற வார்த்தைக்கு. இந்த மெஸ்ஸியாங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை பார்க்குற போது அவங்க நினச்ச அந்த ஒரு விஷயம், கடவுள் அனுப்ப போகிற அந்த விடுதலை கொடுக்கும் நபரே தாவீதின் அரியணையின் அரசராக இருப்பார் அப்படின்னு அவங்க அந்த டேவிடிக் டினாஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசத்துவத்தை அந்த நபருக்கு அவங்க ரிலேட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இது சொல்லும் போது ஏன் இயேசுவை தாவீதின் மகனே தாவீதின் மகனேன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சில கூட வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. தாவீதின் மகனேன்னு கூப்பிட்டது சரியா தப்பா அப்படின்னு. அவங்க கூப்பிட்டதனுடைய நோக்கம் அவர் தாவீதுக்கு பிறக்கலை, ஆனால் தாவீதின் மகனே என்று கூப்பிட்டதனுடைய அடையாளம் இங்கே தான் இயேசுவை அவங்க கூப்பிட்டது. ஓகே, எரேமியா 33:15 நம்ம பார்க்குறோம், அந்நாள்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். பார்த்தீங்களா, தாவீதிலிருந்து அப்படின்னா அந்த அரியணையிலிருந்து அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பைபிளில் அப்படியே பார்க்கும்போது என்ன உணர்றோம் அப்படின்னா, அந்த ஐடியா எப்படி வந்து அப்படியே கேரி ஆகிருக்கு பாருங்கள், அப்படியே கேரி டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடத்தி செல்லப்பட்டிருக்கு, ஐடியாவை அவங்க விட்டுடலை. அந்த மெயின் கான்செப்ட் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அவங்க வாயிலிருந்து அடுத்த வாய்க்கு. எல்லாம் மறந்துடுவாங்க, ஆனால் முக்கியமான க்ரக்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். எப்படி இப்போ ஒரு ராக்கெட் போகுதுன்னாக்க கொஞ்சம் தூரம் போனோடனையும் கீழே இருக்கிற பாடி கலண்டு விழுந்துடும், அப்புறம் அங்கே போனோடனே அடுத்த பாடி கலண்டு விழுந்துடும். இப்படியே போய் அது சேரும்போது அழகாக ஒரு சின்ன பாக்ஸ் தான், அது எது போகணுமோ அதுதான் போகும். நம்ம பாடியும் ராக்கெட் மாதிரி தான். என்னடா ஃபாதர் நம்ம பாடியை ராக்கெட் மாதிரிங்கிறாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம உடம்பு அப்படி தான், நாலாவாக ஒன்று ஒன்றா கலண்டு விழுந்துடும். பல் விழுவோம், அப்புறம் கண் விழுவோம், அப்புறம் காது விழுந்துடும், எல்லாம் கை கால் விழுந்துடும், எல்லாம் விழுந்து அப்புறம் மேலே போகிறது சோல் மட்டும் அழகாக போகும். போகுமான்னு பார்த்துக்கங்க, ப்ரைஸ் தி லார்ட். அதனால் உடம்பை இறுக்கி பிடிக்கிறவனுக்கு சோல் போகாது. அதனால தான் அதை சைவ சித்தாந்தம், அவங்க ஹிந்துவிசத்தில் சைவ சித்தாந்தாவில் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஜாரிங்காக தான் இருந்துச்சு, நீங்களும் அதனால் அப்படி யோசிப்பீங்க, பட் ஆனால் மறக்காது பாருங்கள் அந்த வார்த்தை. ஆணவ மலம் அப்படின்வாங்க, ஆணவ மலம். ஆணவ மலம்னு அவங்க எதை சொல்கிறாங்கன்னாக்க, உலகத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த டேபிள் என்னது தான் அப்படின்னு. சாவுறப்போ கூட அந்த கட்டில் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, இந்த கட்டிலை நீ யாருக்கும் கொடுத்துடாத அப்படின்னு. அவசரம் எங்கே போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்? கட்டிலில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், புடவையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், சில பேர் நகையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க இதுலேயும் உண்டு இந்த கான்செப்ட் எல்லாம், எல்லாம் கிறிஸ்தவத்தில் தான் உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்துவிசத்துலேயும் உண்மையான அந்த இந்து மதத்தினுடைய அந்த கோட்பாடுகளில் இந்த மாதிரியான கருத்துக்களை நம்ம பார்க்குறோம். அவங்க இதுலேயும் வந்து டிட்டாச்மெண்ட், எல்லாத்தையும் விட்டுட்டு வனப்பிரஸ்தான்னு சொல்லுவாங்க, காட்டுக்கு போயிடணும். காட்டுக்கு போகிறதுன்னா என்ன, லீவ் எவ்ரித்திங், எல்லாத்தையும் விட்டணும், உறவுகளை கூட விட்டுட்டு அவங்க என்ன செய்யணும், கடைசியாக கடவுளோட இணையணும். இது எல்லா மக்களுக்கும் உள்ள நச்செய்தி இருக்குது பாருங்கள், எல்லா பக்கமும் இருக்குது. வி சீ த கிளிம்சஸ் ஆஃப் ட்ரூத் எவ்ரிவேர். ஸோ நம்ம இதிலேருந்து உணர்ந்து கொள்ளணும். அப்போது அந்த அந்த முக்கியமான பகுதி, அதை வந்து அவங்க என்ன செய்தாங்க, நம்ம நிறைய கதைகள் பைபிளுக்குள்ளே நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் கடவுள் வந்து அந்த முக்கியமான விஷயத்த அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பார். இதை தான் நம்ம வந்து சீ த்ரூ அப்படின்னு சொல்கிறோம், உள்ளே கூர்ந்து பார்க்கணும். நம்ம வெறுமனை பைபிளை படிச்சுட்டு என்ன அந்த சாமி பார் கத்தி எடுத்து குத்த சொல்கிறாரு, எல்லாத்தையும் வெட்ட சொல்லிவிட்டார், இந்த புஸ்தகத்தை போய் படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு மூடி வச்சிடக்கூடாது. அது ஆவியானவருடைய துணையோடு படிக்கும் போது அதெல்லாம் புரியும் நமக்கு. அப்போ பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் இந்த சொல்கிறாரு 16வது இறைவசன் அதில் 33:16, எரேமியா அந்நாளில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும், யாவே சித்கேனு என்னும் பெயரால் அந்நகர் அழைக்கப்படும். அப்போ இந்த நகர் வந்து அப்படி அழைக்கப்படுவதற்கு அங்கே என்ன உருவாகணும்னா, அந்த மெஸ்ஸியாவினுடைய தளம் அமைக்கப்படணும். அதனால் அந்த மெஸ்ஸியா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அப்படியே கேரி ஆகிட்டு இருக்குது. சித்கேனு, யாவே சித்கேனு அப்படின்னா யாவேன்னா தெய்வத்தோட பேர், அவர் எங்கள் நீதியாக இருக்கிற ஆண்டவர் என்பது அவரது பெயர். அப்போ இந்த மெஸ்ஸியாங்கிற அந்த கான்செப்ட் வந்து எதோட தொடர்பில் இருக்குதுன்னா, நீதி, கடவுளோட நீதியோட தொடர்பில் இருக்கிற ஒரு தளம், ஒரு 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 அமைப்பு, ஒரு வார்த்தையினுடைய ஜாலம் அது. அதை நம்ம வெறும் வார்த்தையை மெஸ்ஸியான்னு சொல்லும்போது, மெஸ்ஸியா மெஸ்ஸியான்னு நம்ம நிறைய பேர் வேண்டிக்கிறோம் ஜெபம் பண்ணுறோம், எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒரு தாத்தா ஜெபிச்சார், எனக்கே ரொம்ப பயமாக வச்சு. அவர் என்னை சிங்கப்பூருக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க, அவங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேரும். அப்போ மேலே உட்காந்துருக்கும் போது தாத்தாக்கும் பாட்டிக்கும் சண்டை வந்துருச்சு, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிட்டு. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். என்ன என்ன அப்படின்னு, நீங்கள் சும்மா இருங்க பாதர், இவர் ஏதாவது பேசுகிறார் பாதர், இவர் எல்லாம் மர கலண்டுருச்சு பாதர் இவருக்கு அப்படின்னு பாட்டி. இல்லை என்ன என்ன அவர் ஒன்று கேட்குறாருன்னு, பாதர் நான் கடவுள்கிட்ட கேட்கக்கூடாதா, எனக்கு விருப்பமானதை நான் கடவுள்கிட்ட கேட்கக்கூடாதா, அது தப்பா அப்படின்னாரு. அது எப்படி தப்பு, நீ வேணுங்கிறது நீ கேட்க, அதுக்கு இவர் தப்புன்னு சொல்கிறா பாதர் அப்படின்னார். எனக்கு ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு, அந்த அம்மா எதை சொல்லணும், ஏன் வேண்டாங்கிறாங்க, இவர் வேணுங்கிறார், அது என்னவா இருக்கும், நமக்கு தான் ஆசை அப்படியே பொங்குது, அடுத்த வீட்டுக்குள்ளே மூக்க நுழைச்சி பார்க்கலாம், நமக்கு ஒரு ஆசை தானே. அதனால் இந்த தாத்தாவுக்கு இப்போ என்ன ஒரு ஆசை, அது கேட்டே தொலைஞ்சிருக்க வேண்டாம், நான் ஒரு கேடு கேட்ட போய் அதை போய் கேட்பேனா நான். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேங்க நான், என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு உட்கார வச்சுட்டு, நான் பரவாயில்ல சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்கன்னு நானும் மல்லு கட்டி வடிவேல் ஐயா மாதிரியே நானும் மாட்டிக்கிட்டேன் போய், பரவாயில்ல சொல்லுங்கள் பரவாயில்ல சொல்லுங்க என்ன. அப்போ தான் தெரிஞ்சது அந்த தாத்தா ஜெபம் பண்ணாராம் ஃப்ளைட்டில் மேலே போகும்போது வெடித்து சாவணும்னு. தெய்வமே ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அவன் அந்த ஆள் இன்டென்ஷனில் கல்லை தூக்கி போட அப்படின்னு. ஃப்ளைட்டில் போகும்போது வெடித்து சாவணும்னு எவனா ஜெபம் பண்ணுவானா, அது சொல்கிறாரு, அதை ஆர்கி பண்ணுறாரு அவர், நான் ஜெபிக்கிறத தப்பான்னாரு, நான் திரும்பிக்கிட்டேன். ஒருவேளை அது நம்ம ஜெபமாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, தேவன்னா முதுவ தடவை ஏறி உட்கார்ந்துருக்கிற நேரம் இப்படியா அந்த கிழவன் பேசுவார் அப்படின்னு. தேவ பிள்ளைகளை இப்படியும் ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, எதையாவது வம்பு கட்டுறது, எதையாவது சொல்கிறது, எதையாவது ஆண்டோட்டுக்கு. நான் கூட உண்மையாக இந்த உலகத்தில் யார் மகிழ்ச்சியான மனுஷனாக இருப்பா அப்படின்னு நான் யோசித்தேன். ஒரு நாள் யார் யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா? கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கிறாருங்க. கடவுள் தான் அவர் மகிழ்ச்சியான மனுஷன். சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன் தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம மனசில் வர எண்ணத்தெல்லாம் பார்த்து அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். லூசு பயல்களா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் எது உண்மை எது தப்புன்னு. அவர் அதெல்லாம் பார்த்துட்டு மேலேருந்து பார்த்து சிரிச்சுட்டே இருப்பார். இவன் பார் இப்படி ஜெபம் பண்ணுறான் பார், அவன் பார் அப்படி ஜெபம் பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லி. தேவை பிள்ளைகளே, அதனால தான் நம்ம அறிவு நிலையெல்லாம் சில நேரத்தில் ஏமாத்திடும் நம்மளை. நம்ம நம்ம சரியாகத்தான் நினைக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம ஏமாந்துடும். அதனால தான் சொல்கிறோம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து எதை எடுத்தாலும் முடிவு எடுங்க. தயவுசெய்து ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டார் பாருங்க. நேத்தி நிச்சயம் பண்ணுறான், இன்றைக்கி காலையில் கல்யாணம் பண்ணுறான், மூணாவது நாள் வாசப்படியில் கோர்ட்டில் நிற்கிறான். என்னத்துக்கு இதெல்லாம்? நம்ம டைம் எடுத்துக்கணும். வி ஹவ் டு கிவ் டைம் ஃபார் த லாட் டு ஒர்க். எல்லாத்துக்கும் டைம் கொடுப்போமே. ஜெபம் பண்ண உடனே ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு விடிய காலையில் திறந்து கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது, எல்லாம் மாறிடுச்சா அப்படின்னு. கிவ் டைம் ஃபார் த லாட் டு ஒர்க். ஸோ பாருங்கள், அப்போ ஆண்டவர் பாருங்கள் ஒரு 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 மெஸ்ஸியாங்கிற அந்த கேட்டகரியை எப்படியெல்லாம் அவர் கேரி அவுட் பண்ணுறாரு பாருங்களேன். அப்போ ஆண்டவர் நீதியாக இருக்கிற தேவன் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை அது உள்ளே வச்சு மக்கள் புரிய வைக்கிறார். அப்போ பாருங்கள், அடிமைத்தனத்தில் வந்து அனைத்தையும் இழந்து போன மக்கள் அடிமையாக போயிட்டாங்க. அதாவது அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து இஸ்ரேல் தேசத்தை விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த கோயில் போயிடுச்சு. வேறு அரசர்கள் வந்து பிடிச்சிட்டு, பாபிலோன் அரசர் வந்து பிடிச்சிட்டான். எல்லாத்தையும் அடிமையாக கூட்டிகிட்டு பாபிலோனில் போய் உட்கார வச்சுவிட்டான். அங்கே என்ன இல்லை? கோயில் இல்லை. அன்னைக்காவது அவன் பாபிலோன் அரசன் கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சு கோயில் இல்லாமல் அது இல்லாமல், இப்போ கொரோனா வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளை உட்கார வச்சிருச்சு கோயில் இல்லாமல். அவன் பாபிலோனை விட இது பெரிய பவர்ஃபுல் வெப்பன் தான் இது, இல்லையா? அப்போ பாருங்கள், அவங்க கோயில் இல்லை. அவங்களுக்குன்னு இருந்த எருசலேம் ஆலயம் நோ, அந்த டெவிடிக் டினாஸ்டி அந்த தாவிதின் அரியணை இல்லை. அந்த லேண்டு இதான் எங்களுடைய லேண்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன், அது இல்லை. இப்படி எல்லாமே இல்லை. அவங்களுக்குன்னு இருந்த தூண்களாக இருந்த கான்செப்ட் எல்லாம் போயிடுச்சு. அந்த இடத்துல அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? அப்போ தான் கண்ணை திறந்து அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. கடவுள் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டார், அவரால் எல்லா இடத்துலையும் வேலை செய்ய முடியும். அது வரைக்கும் அவங்க என்ன நினச்சாங்க? எருசலேம் ஆலயத்தில் தான் கடவுள் வருவார் அப்படின்னு நினச்சாங்க. இஸ்ரவேல் தேசம்தான் அவங்களுடைய பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சாங்க. அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? அதெல்லாம் மாற்றுறாரு. அதுக்கு தான் அந்த கடுமையான பாடம். அப்போ அவங்க எசேக்கியேல் இறைவாக்கின் உள்ள வாசிங்கன்னா அவர் பார்ப்பார் அந்த பாபிலோன் தேசத்தில் கடவுளுடைய பிரசன்னம் இறங்கி வரதை பார்ப்பார். அப்போனா எங்கெல்லாம் கண்ணீர் விடுகிறார்களோ பிள்ளைகள், அங்கெல்லாம் கடவுள் என்ன செய்வார்? இறங்கி வருவார். அனாதையாக யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவரேன்னு கை தூக்குறீங்களோ அங்கெல்லாம் இறங்கி வருவார். உன் வீட்டுக்குள்ளே நீ உண்மையாக ஆண்டவருடைய உடனிருப்பை மனுஷனை நம்பாமல், மனுஷங்கள்லாம் கைவிட்டுட்டாங்க ஆண்டவரே நான் யார்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கை உயர்த்தினீங்கன்னா ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ளே இறங்கி வருவார். தான் உண்மை. அதுதான் தேவன், அதுதான் அபிஷேகப்படுத்தப்பட்டவர் செய்கிற காரியம், மெசையாவினுடைய செயல்பாடு. பாருங்கள், அடிமைத்தனத்தில் எல்லாத்தையும் இழந்திருக்கிற நேரத்தில் அவங்க என்ன செய்தாங்க? இந்த பெருமையை, இந்த தாவீதினுடைய அரியணையினுடைய பெருமையை அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. மெசியா மெசியா வருவார் வருவார்னு அவங்க பார்க்குறாங்க. சைரஸ்னு ஒரு அரசன் அவங்க மேலே ரொம்ப இரக்கமாக இருக்கிறான். அட பாவிகளா, நீங்களா இத்தனை வருஷமாக ஆச்சு, நீங்களாம் அடிமையாக வந்து உங்களை இன்னும் ஒருத்தனை விடுவிக்கலையா? சரியாப்பா, நீங்களாம் போயிட்டு வாங்க, காட் பிளஸ் யூ, உங்கள் தெய்வத்தை போய் நீங்கள் கும்பிடுங்க, உங்கள் நாட்டில்னு அமுச்சு விட்டார் பாருங்கள். அப்போ தான் பார்த்தாங்க ஆண்டவர் இந்த ஒரு, அதாவது யூதர் அல்லாத யாவே தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன்ட்ட இவ்வளோ பெரிய பரமந்த மனப்பான்மையை அவங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க? அப்ளை பண்ணாங்க. இவர் தான் அருட்பொழிவு செய்யப்பட்டவர் கடவுளால். ஏன்னா இறக்கம் வெளிப்படுத்து பார்த்தீங்களா? இசையா 45:1 பார்க்குறோம், இந்த சைரஸ் அரசன், சைரஸுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார். பைபிள் எழுதியிருக்கு. சைரஸ் வந்து தாவீதின் அரியணையிலேருந்து வந்தவர் இல்லைங்க. அப்போ அவருக்கு அந்த அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்க 2nd century 2nd நூற்றாண்டுகளில் பார்க்குற போது அந்த வார்த்தையினுடைய அசோசியேஷன் வந்து எருசலேமை புதுப்பிக்கிற ரினியூவல் ஆஃப் த ஜெருசலேம், அதில் வந்து அவங்களுக்கு அந்த கான்செப்டில் வந்து உட்கார்ந்துருக்கு. தானியேல் 9:25 அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை பார்க்குறோம். நீ அறிந்து தெளிவு பெற வேண்டியதாவது, எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புமாறு கட்டளை பிறப்பதற்கும் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டவர் வருவதற்கும் இடையே உள்ள காலம் 7 வாரங்கள் ஆகும். இப்போ பாருங்கள், அவங்களும் அந்த தாட்டன்னு மறக்கலை. வருப்போகிறார் ஒருத்தர், வரப்போகிறார் ஒருத்தர் அப்படின்ற அந்த தாட் இருக்குது. அவருங்க எந்த பின்னணியில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, எருசலேமை புதுப்பிக்க வரப்போகிறாரு, ஒரு புதிய எருசலேமை காண செய்ய போகிறாரு அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் அவங்க அதை கொண்டு வராங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த கும்ரான் குகை, கும்ரான் குகையிலிருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாங்க. எல்லாம் அங்கே இருந்த கும்ரான் குகையில் இருந்த எஸ்ஸீனியர்கள்னு சொல்லப்படுறவங்கெல்லாம் போருக்கு போன இடத்துல அழிஞ்சிட்டாங்க, எல்லாம் இறந்துட்டாங்க. இந்த கும்ரான் குகை மூடிருச்சு, அது ஒரு பெரிய கதை. அந்த குகையிலேருந்து நிறைய புத்தகங்கள், நிறைய எழுத்துக்கள், பிபிலிக்கல் இதெல்லாம் எடுத்தாங்க. அதை வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் இந்த மெசையாத்துவம், மெசையான்னு அவங்க ரெண்டு கேட்டகரி ஆஃப் மெசையாவை சொல்கிறாங்க, அந்த மெசையாத்துவம்ங்கிற வார்த்தையினுடைய ஆழம் வந்துச்சு. எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, அந்த கோத்ரு பாருங்கள், எல்லாமே அப்படியே அந்த வார்த்தை ஆண்டவர் அப்படியே தூக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கிறார், ஜெனரேஷன் தாண்டி ஜெனரேஷன். அப்போ பாருங்கள் இதெல்லாம் எங்கே வந்து கல்மினேஷன் சொல்லுவோம், நிறைவடைஞ்சது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் தான் நிறைவடையுது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவில் நிறைவடைஞ்சது போது கூட இந்த மெசையாத்துவங்கிறது ஒன்று வந்துக்கிட்டே இருந்துச்சே, அந்த மெசையா இவராக தான் இருக்கணுங்கிறத உணர முடியாத நிலையில், கண்கள் கட்டப்பட்ட நிலையில் நிறைய பேர் இருந்தாங்க. யார் இருந்தாங்க? தங்களை பெரிய படிப்பாளிகளாக நினச்சி கொண்டிருந்தவங்க இருந்தாங்க, பரிசேயர், சதுசேயர், மறைவல்லுநர். அவங்களாம் இந்த தளத்துக்குள்ளே ஒருத்தர் இருவரை தவிர, நிக்கோதேமு ஏற்றுக்கிட்டாரு, கமாலியல் ஏற்றுக்கிட்டாரு இயேசுவை, மற்றவங்களாம் ஏற்றுக்க முடியல பாருங்களேன், எல்லாம் அப்போசிங் கேரக்டர்லேயே இருந்துட்டான். அப்போ அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருந்தது பூரா மறை, சட்டம், சட்டம், சட்டம். பவுலடியாரும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தார், சட்டம், சட்டம், சட்டம். அப்போ தான் தெரிஞ்சது இந்த சட்டத்தை பிடிச்சிக்கிட்டே ஓடி போய் தப்பாக ஓடிட்டார் அவர். அதனால தான் சொல்கிறாரு, சட்டத்தை பிடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா அந்த சட்டம் கொண்டு போய் உன்னை குப்பையில் தள்ளிடும், சட்டம் கடந்த ஒரு அன்பு வேணும் அப்படின்னாரு. ஆரம்பம் சட்டத்தில் தான், ஆனால் சட்டத்தை கடந்த அன்பு. இதில் நிற்கிறோம், நம்ம டிராஃபிக்கில் நிற்கிறோம், டிராஃபிக்கில் நிற்கும் போது நம்ம என்ன செய்யணும், ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அதில் நிற்கணும் நம்ம. எதுக்கு அந்த இடத்துல போய் நிற்கிறோம்? சட்டம் சொல்லுது, லைட்டு சொல்லுது, ரெட் லைட் சொல்லுது, நம்ம நிற்கணும் அப்படின்னு. ஓகே, நிற்கிறோம், எதற்காக நிற்கிறோம், வாட் இஸ் த பர்பஸ்? பின்னாடி இருக்கிறவர் நிற்கணும். ஆனால் இந்தியாவில், நம்ம தமிழகத்தில் ஒரு கேவலமான சூழலை நம்ம ரோட்டில் பார்க்கலாம். என்னென்னா, அங்கே சிக்னல் உழுவுறதுக்கு முன்னாடியே பின்னாடி இருக்கிறவன் பாம்னுவான், எங்கே வந்து இடிச்சிருவானோன்னு நமக்கு பயமாக இருக்கும். அவன் பாம் பாம்னும் போது அவன் என்ன செய்தி சொல்கிறான், லைட்டு இன்னும் உழுவலை, நீ ஆனால் போ அப்படின்னு அர்த்தம். போனால் என்ன அர்த்தம்? போய் தொலைடான்னு அர்த்தம். பின்னாடி இருக்கிறவன் உனக்கு சாவு மணி அடிச்சிட்டு இருப்பான், எனக்கெல்லாம் கோபமாக வரும், இறங்கி ஒரே அற உடலாமான்னு வரும், திருப்பி அடித்தானா தாங்க முடியாது, அதனால் இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டுன்னு உட்காந்துருக்கணும். ஒரு தடவை பஸ்ஸு வந்து நிற்குது, ஒரு பெரிய பஸ் அவன் எனக்கு முன்னாடி, நான் முன்னாடி நிற்கிறேன், நான் எலிக்குட்டி மாதிரி நிற்கிறேன், அவன் யானை மாதிரி நிற்கிறான், அவன் பாம் பாம்ங்கிறான். நான் திரும்பி கேட்டேன், இப்போ என்ன செய்யணும் அப்படின்னேன், என்ன செய்யணும் போ, லைட்டு விழுந்தால் நான் போகிறேன். பாருங்கள், திஸ் இஸ் கால்ட் இன்டாலரன்ஸ். நம்ம வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு டாலரேட். எதற்காக நம்ம நிற்கிறோம்? நமக்காக அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், நம்ம போகிறதுக்காக, இந்த சைடு இருக்கிறவன் போகிறதுக்காக அங்கே ஒருத்தன், மூணு சைடு இருக்கிறவன் நின்றுட்டு இருந்தான். நாட்புற வழிச்சாலையை பற்றி நான் பேசுகிறேன். அப்போ மூணு பேர் வெயிட் பண்ணானே இந்த சைடு இருக்கிறவன் போகிறதுக்கு, இப்போ அவன் போகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். இதில் அன்போடு வெயிட் பண்ணணும், அதுவும் ஜெபம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவர் அவங்களாம் பத்திரமா போட்டு ஆண்டவர் அப்படின்னு நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா, தட் இஸ் அ ப்ரேயர். இன்னைக்கு நம்ம ஜெபத்துக்காக ஓடி போய் கோயிலில் தான் உட்காரணுங்கிற அவசியம் இல்லை, நீ ரோட்டில் நின்றுக்கிட்டு ஜெபிக்கலாம். தேவ பிள்ளைகளே, பிரம்மா நேற்று கேட்குறாங்க, ஏன் ஃபாதர் எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டியவே குறையா சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, சில உதாரணங்கள் அப்படித்தான் வருது. என்ன அதுக்காக குறை, ஆம்பளை பற்றி சொல்லும்போது மட்டும் இவங்க காதை பற்றிக்கிறாங்க, ஆம்பளை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறோம். இப்போ வீட்டில் மனைவிமார்கள் சமைக்கும் போது ரசத்தில் உப்பு போடல, ஏதோ ஒரு மனசில் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஏதோ உப்பு உப்பு போடாமல் விட்டுருவாங்க. அதுக்காக உடனே சில பேர்லாம் தட்டை விட்டு எறிவாங்களாம், சோத்து தட்டை விட்டு எறிவாங்களாம், என்ன சோறு வச்சிருக்கிற அப்படின்னு, அதெல்லாம் பெரிய பாவம். அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அந்த உப்பு இல்லாத அந்த இதை வந்து நம்ம ஜபமாக்கி சாப்பிடணும். நான் நிறைய நேரம் அப்படி தான் சாப்பிடுவேன். இதுக்கு என்ன, தயிர் வைப்பாங்க, உப்பு வச்சுருக்க மாட்டாங்க, நான் என்ன செய்வேன், சாப்பிடுவேன். எதுக்கு, ஆண்டவருக்கு அது ஒரு ஜெபமாக மாற்றுவோமே, இது ஒரு வாய்ப்பு தானே. அதனால் பாருங்கள், நான் செய்கிறேங்கிறதுக்காக நீங்களும் செய்யணும்னு இல்லை, இல்லை உப்பு சத்து நிறையா இருக்கிறவங்க உப்பு குறைச்சி சாப்பிடுங்க. சாமியார் பைபிள் நடத்துகிறாரா இல்லை இன்னும் என்னது செஃப்பு கிளாஸ் நடத்துகிறாரா அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நம்ம எதை சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு அன்பு இருக்கணும் பாருங்களேன், ஒரு அன்பு இருக்கணும், அந்த அன்பின் வழியாக வெளிப்படணும். அதுதான் நான் சொல்கிறேன். சட்டத்தை வந்து சட்டமாக வச்சுக்கிட்டு இருந்தால் அது நமக்கு வெறுப்பையும் அது சாபத்தையும் கொடுத்துடும். அந்த சட்டத்தை கடந்த அன்பு, அதுதான் பவுலடியார் சொல்கிறாரு. அப்போ இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏன் இருந்துச்சுன்னா, அவங்க சட்டமாக தான் பார்த்தாங்க, இவன் சட்டத்தின்படி இப்படி தான் பேசணும். அப்போது இயேசு சட்டத்தை கடந்த அன்பை பேசினார். அதுதான் சொன்னால் நான் நிறைவு செய்ய வந்திருக்கிறேன் சட்டத்தை அப்படின்னாரு. ஸோ நம்ம கடைசியாக பார்க்குற ஒரு காரியம் என்னன்னா, பவுல் அவருடைய திருமுகத்தில் நிறைய இந்த விஷயத்தை அவர் கோட் பண்ணிட்டாரு. ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த 1:4 இறைவசனத்தில் பார்க்குறோம் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை அவர் எப்படி பயன்படுத்துகிறார். இந்த கிறிஸ்துங்கிற வார்த்தையை அவர் தான் நிறைய இடத்துல பயன்படுத்திருக்கிறார். தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன் இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலை நாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டார் பார்த்தீங்களா. அப்போ அந்த கிறிஸ்துங்கிற வார்த்தையை அவர் இணைச்சி கொடுத்துட்டாரு நமக்கு. இது பவுலைன் கான்செப்டுக்குள்ளே நமக்கு வந்த ஒரு அடையாளம், அது கிறிஸ்துங்கிற வார்த்தை இணைக்கப்பட்டது. அந்த கிறிஸ்துன்னு வந்து செகண்ட் ப்ராப்பர் நவுன், இயேசு ஒரு ப்ராப்பர் நவுன், இது வந்து இது ஒரு பெயர் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இரண்டாவது ஒரு பெயர் காரணமாக கிறிஸ்துங்கிறது வந்து இப்படி தான் அமைஞ்சிருக்கிறது. இதன் பிறப்பிடமாக பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கில் நம்ம ஒரு பார்க்குறோம், அந்த சிலுவையில் இயேசுக்கு வரைஞ்சாங்க இல்லையா, அப்போது இவன் யூதர்களின் அரசன். அவர் எங்கேருந்து இதை எடுக்கிறாங்க அப்படின்னா, இவன் யூதர்களின் அரசன் என்று நெகட்டிவாக போடப்பட்டதை அவங்க இயேசுவுக்கு இந்த கிறிஸ்து அப்படிங்கிற அந்த அடையாளத்தில் வைத்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையோடு இணைத்து பாருங்கள். அங்கேயும் அது நெகட்டிவாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதுதான் கிறிஸ்துவுக்கான அடையாளம். அப்போ இந்த கிறிஸ்துவினுடைய அடையாளம், அபிஷேகிக்கப்பட்டவர், மீட்கப்பட்டவர், அவர் அருட்பொழிவு செய்யப்பட்டவராக இருக்கிறார், இவருடைய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அறிந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளினுடைய அழைப்பு. அதனால் கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்லும்போது நம்ம நினச்சிக்க கூடாது இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இந்த பெயர் அப்படின்னு. கிறிஸ்துவுக்கு பின்னாடி இருக்கிற நமக்கும் ஆண்டவர் அதே வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. நீயும் திருப்பொழிவு செய்யப்பட்ட பிள்ளையா மாற முடியும். எப்படி? செயல்பாட்டு வழியாக. அதான் பாப்டிசம் ஆஃப் பிளட்னு சொல்வாங்க. நீ ரத்தத்தினால திருமுழுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துக்கணும். எப்படி? ஆண்டவருக்காக நம்ம ஓடி உழைக்கிற போது நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், சீடர்களுக்கு மத்திய நற்செய்தியில் பாருங்க, அவர் கடைசியாக போகிற போது என்ன செஞ்சுட்டு போகிறாரு. எனவே அவர் சொல்கிறாரு, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டு இருக்கிறது, எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லலை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? You are part of myself. இப்போ இயேசு அவங்க இதன் டீட்டெயிலாம் சொல்லலை. ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட், சீடர்கள் வேறு யாரும் இல்லை, இயேசுவாய் மாறியிருந்த மறு உருவங்கள். இன்றைக்கி அதுக்கு தான் நமக்கு இந்த வாசகங்கள், முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் கூட, உன்னை உயர்த்துவேன், உன் நீ எந்த இடத்துல கட்டுறியோ அது கட்டப்படும், திறக்கிறியோ, அந்த வார்த்தை வருது பாருங்களேன், திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான், அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். நீங்களும் ஆண்டவருடைய அந்த மறு உருவமாக நம்ம மாறி இருந்தோன்னா, அருட்பொழிவு செய்யப்பட்டவர் தந்தையால் நம்மளையும் அருட்பொழிவு செய்வார். ஆல்ரெடி யூ ஆர் பேப்டைஸ்ட் அண்ட் யூ ஆர் பிளஸ்ட், யூ ஆர் அனாயின்ட். நம்ம என்ன செய்யணும்? அந்த அனாயின்மெண்ட்டை ஃபீல் பண்ணணும், நம்ம உணரணும். சிறு பிள்ளைகளுக்கு அதை உணர வைக்கணும், அவங்களை ஜெபிக்க வைக்கணும், அவங்களை ஆண்டவருடைய அந்த மீட்பு திட்டத்தினுடைய சாயலாக கூட்டிகிட்டு போகணும். அப்படி கூட்டிகிட்டு போகிற போது தான் ஆண்டவருடைய அருள் செல்வம் என்னங்கிறத நீ உணர முடியும். அதைத்தான் பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்கிறாரு, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை. உன் அறிவெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீ என்ன செய்? அந்த அருள் செல்வத்தை பயன்படுத்து. நான் வாங்குகிற காசு எனக்கு உதவி செய்யணுங்க, எனக்கு உணவா, எனக்கு மருந்தா, எனக்கு ஆடையா, அது மாறணும். அப்போ தான் அது எனக்கு பயன். கட்டுக்கட்டாக பொட்டியில் வச்சுக்கிட்டு ஒரு பிச்சைக்காரன் கீழே போட்டுட்டு உட்காந்துருந்தானா, அவன் செத்தோனியா எடுக்கும்போது பார்த்தா 1 கோடியை நெருக்கி எடுத்தாங்களாம். பாருங்க, அவ்வளோ பணம் வச்சிருந்தா அவனுக்கு என்ன பிரயோஜனம்? ரோட்டில் போகிறவன் என்ன சொல்லிட்டு போயிருப்பான்? பிச்சைக்காரன் அப்படின்னு தான் போயிருப்பான். அப்போ அவன் பிச்சைக்காரனாக இருந்தது கடவுளுடைய விருப்பம் இல்லை, அது அவனுடைய தாழ்ந்த உள்ளம். பின்னாடி கீழே காசை வச்சுக்கிட்டு மேலே உட்காந்துருந்தது. நம்மளும் அருள் செல்வத்தால் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறாரு, அதை என்ன செய்யணும்? நம்ம எடுத்து பயன்படுத்தணும். ஆண்டவர் அருள் செல்வங்களை பயன்படுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு அறிவுரையாளராக இருப்பவர் யார்? நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போய் இதை கூட அதை கூடன்னு நம்ம கேட்குறோம்,
ஆண்டவர் உனக்கு தெரியுமா, உனக்கு இது கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும்னு. அப்போ ஆண்டவருக்கு நீ அறிவுரை சொல்லி இப்படி ஜெபிக்காத. ஆண்டவருக்கு முன்னாடி எல்லா மகிமையும் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறேன் சொல்லு. அவர் உன்னைய உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், நம்மை கொடுத்து வைத்திருக்கிற நல்ல அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தின் தலங்களாக வைத்திருக்கிறாரு. பிசாசு வந்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவான், எல்லாமே நாசமாக போயிடும். நம்ம பிசாசு வாழை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறோம். ஆண்டவருடைய கரத்தை பிடிப்போம். ஆண்டவர் கொடுத்துக்கிற ஆசீர்வாதங்களை மீண்டுமாய் மறுபரிசீலனை செய்து எடுத்துட்டு வா. உன்னிடமிருந்த அந்த தொடக்க காலத்தில் உன்னிடமிருந்த அந்த அன்பு காரியங்கள், உன்னிடத்தில் இருந்த நல்ல செயல்பாடுகள் மீண்டுமாய் வெளியே வரட்டும். ஒரு சிறிய பொறியில் போய் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது. நான் ஒரு கிராமத்தில் இருந்தப்போ ஒரு அம்மா மாட்டை ஓட்டிக்கிட்டு, எங்கள் வீட்டில் ஒரு மாடு இருந்துச்சு சாமியார் வீட்டில், அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு தோட்டத்துக்கு போனோம். அப்போ நானும் போனேன், சும்மா நடந்து போனேன் கேணியை பார்க்கலான்னு. அப்போ இந்த அம்மா மாடு பிடிச்சிட்டு வந்தாங்க. பேசிக்கிட்டே போய் ஒரு சின்ன கயிறுங்க, சின்ன ஒரு செடி, சின்ன செடி, அந்த செடியில் அந்த அம்மா ஒரு மூணு சுற்று சுற்றி இப்படி இப்படி சுற்றி விட்டுட்டு போயிடுச்சு. நான் பார்த்துட்டே இருந்தேன், இந்த பொம்பளை லூஸாக இருக்குமா, இவ்வளோ பெரிய மாடு நாலே நாள் சுற்றி இப்படி இருந்துட்டு பேச்சு வாக்கலாம் அப்படியே போகுது இந்த அம்மா. நான் பார்த்தேன், என்னம்மா இப்படி கட்டிட்டு போ, அதெல்லாம் நிற்கும் சாமி, அதெல்லாம் நிற்கும், எங்கேயும் போவாது அப்படின்ட்டு போயிடுச்சு. நான் கோபம் வந்துச்சு, என்ன இப்படி இந்த அம்மா சொல்லிட்டு போதேன்னு. சாயந்தரம் இதுக்குன்னே வந்து இன்றைக்கி இந்த மாடு எப்படி இழுத்துக்கிட்டு தான் போகுது அப்படின்னு சாயந்தரம் வந்து பார்க்குறேன், அந்த மாடு அங்கேயே தாங்க நிற்கிது. ஏன் தெரியுமா, அந்த மாடு இப்படி போய் பார்க்கும், கொஞ்சம் அப்படி இழுத்தோனையும் அந்த மாடு நினச்சிக்க நம்மளை நல்லா வகையாக கட்டியிருக்காங்க போல இருக்குது, அது போகாது அப்படியே நிற்கும். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான், ஏதோ ஒரு சின்ன ஒரு பாயிண்டில் அப்படியே நின்றுடுறோம். நம்மளை ஆண்டவர் வெறும் ஆறு அறிவோடு படைக்கலை, ஏழாவது அறிவு ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அந்த ஏழாவது அறிவு எப்போ வேலை செய்யும் தெரியுமா, நீங்கள் போய் பப்பில் உட்காந்து டான்ஸ் ஆடும்போதெல்லாம் வேலை செய்யாது, தண்ணி அடிக்கும் போது வேலை செய்யாது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்காரும்போது தான் வேலை செய்யும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் அமைதியாக உட்காருன்னு சொல்கிறோமே, அது எதற்குன்னா டு ஆக்டிவேட் யுவர் செவன்த் சென்ஸ். இந்த செவன்த் சென்ஸுக்கு வந்து செவிவெளி என்ட்ரன்ஸ் கிடையாதுங்க, மவுத் என்ட்ரன்ஸ் கிடையாது, சுவை கிடையாது, பார்வை கிடையாது, கேட்கிற திறன் கிடையாது. அதையெல்லாம் கடந்த ஒரு அற்புதம் நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் புரியும். டேஸ்ட் அண்ட் சி ஹவ் த லார்ட் இஸ் குட். ஜீசஸ் கிரைஸ்ட், நம் ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காய் கிறிஸ்துவாய் மாறினார். எதற்கு நான் நமக்கு மகிமையை கொடுக்க. இன்னும் இந்த வாசகத்தில் ஏன் வந்து அந்த பாறை கல் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் ரோமை திருச்சபையினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளமாக இருக்குது, அதை இன்னொரு நாள் நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்லுகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த இறைவார்த்தைகளோடு உங்களை ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய இந்த நல்ல நாளில்